கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவினரின் வான்புரா வானொலி நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியை கேட்க ஆவலோடு இருக்கும் வான்புரா நேயர்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். வான்புரா நிகழ்ச்சியை கேட்கும் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக.
வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். ஆண்டவரை நம்புகிறவர்கள் பெயர் பெற்றவர்கள் என்றும் இந்த வான்புரா நிகழ்ச்சியை கேட்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் உங்கள் குடும்பங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. உங்கள் கண்ணீரை துடைத்து கவலைகளை மாற்றி உங்கள் வாழ்வில் உயர்வையும் வெற்றியையும் செழிப்பையும் நிறைவாய் தங்கு ஆசீர்வதிப்பாராக.
மருந்துகளோ என் நோயை நீக்கவில்லை. அவர் நம் பிணிகளை ஏற்றுக்கொண்டார், நம் நோய்களை சுமந்து கொண்டார். அவருடைய காயங்களினால் நாம் குணமடைகின்றோம்.
ஜீவ வார்த்தைகளோ என் நோயை நீக்கியது, ஆற்றலினாலோ சக்தியினாலோ என் வாழ்வு மாறவில்லை.
ஆண்டவரின் வாக்குறுதிகள் கலப்பற்ற வாக்குறுதிகள், ஏழு முறை உடம்பிடப்பட்டவை.
ஜீவ வார்த்தைகளா என் வாழ்வு மாறியது. பச்சிலையோ மருந்துகளோ என் நோயை நீக்கவில்லை, ஜீவ வார்த்தைகளோ என் நோயை நீக்கியது.
நீ வாழ்கின்ற வாழ்க்கை இறைவனை பிரதிபலிக்காவிட்டால் நீ செய்கின்ற வழிபாடு இறைவனுக்கு ஏற்றதல்ல. நீ வாழ்கின்ற வாழ்க்கை இறைவனை பிரதிபலிக்காவிட்டால் நீ செய்கின்ற வழிபாடு இறைவனுக்கு ஏற்றதல்ல. விமர்சிப்பவர்கள் மேல் சீறி பாயாதே. நீ விழிப்புடன் இருக்க வேண்டியதின் தேவையை உணர்ந்து அமைதியாயிரு. விமர்சிப்பவர்கள் மேல் சீறி பாயாதே. நீ விழிப்புடன் இருக்க வேண்டியதின் தேவையை உணர்ந்து அமைதியாயிரு. நாலு பேருக்கு கை நீட்டாத லட்சாதிபதியை விட நாலு பேரிடம் கையேந்தும் பிச்சைக்காரன் சிறந்தவன். நாலு பேருக்கு கை நீட்டாத லட்சாதிபதியை விட நாலு பேரிடம் கையேந்தும் பிச்சைக்காரன் சிறந்தவன்.
பொன்னில்லை பொருளில்லை என்னிடத்தில், பொன்னில்லை பொருளில்லை என்னிடத்தில், என்னிடம் உள்ளது இயேசு ஒன்றே, என்னிடம் உள்ளது இயேசு ஒன்றே.
எல்லாம் இருந்தும் அழுது கொண்டிருப்பான் அவவிசுவாசி, எதுவும் இல்லாமலே சிரித்துக் கொண்டிருப்பான் விசுவாசி. எல்லாம் இருந்தும் அழுது கொண்டிருப்பான் அவவிசுவாசி, எதுவும் இல்லாமலே சிரித்துக் கொண்டிருப்பான் விசுவாசி. இறைவன் வெறுப்பவைகளை உன்னை விட்டு விலக்காத வரை நீ விரும்புகிறவைகளை இறைவனிடமிருந்து பெற முடியாது. இறைவன் வெறுப்பவைகளை உன்னை விட்டு விலக்காத வரை நீ விரும்புகின்றவைகளை இறைவனிடம் இருந்து பெற முடியாது. அநியாயம் செய்பவனுக்கு விட்டுக் கொடு, அன்பு காட்டுபவனுக்கு கட்டுப்படு. அநியாயம் செய்பவனுக்கு விட்டுக் கொடு, அன்பு காட்டுகிறவனுக்கு கட்டுப்படு.
என்னிலே அகற்றிவிட்டார். வாழ்வு மாறவில்லை, ஜீவ வார்த்தைகளா என் வாழ்வு மாறியது.
Hallelujah.
நேயர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறோம். இன்று எமது தியானத்திற்காக லூக்காஸ் நற்செய்தி நூல் 8 அதிகாரத்திலே தொழுகை கூட தலைவர் யாயீர் என்பவருடைய வாழ்க்கையில் இருந்து ஒரு சில பகுதிகளை நாம் தியானிக்கப் போகிறோம். இதன் வழியாக இந்த தியானத்தை கேட்கும் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. லூக்காஸ் நற்செய்தி நூல் 8 அதிகாரத்திலே வசனங்கள் 40-42 வரை. இயேசு திரும்பி வந்தபோது அங்கே திரண்டு அவருக்காக காத்திருந்த மக்கள் அவரை வரவேற்றனர். அப்போது தொழுகை கூட தலைவர் ஒருவர் இயேசுவிடம் வந்தார். அவர் பெயர் யாயீர். அவர் இயேசுவின் காலில் விழுந்து தம்முடைய வீட்டிற்கு வருமாறு வேண்டினார். ஏனெனில் 12 வயதுடைய அவருடைய ஒரே மகள் சாகும் தருவாயில் இருந்தாள். 49 வசனத்தில் இருந்து அவர் தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்த போது தொழுகை கூட தலைவருடைய வீட்டில் இருந்து ஒருவர் வந்து, உம்முடைய மகள் இறந்து விட்டாள், இனி போதகரை தொந்தரவு செய்ய வேண்டாம் என்றார். இதை கேட்டு இயேசு சிறுமியின் தந்தையை பார்த்து, அஞ்சாதீர், நம்பிக்கையோடு மட்டும் இரும், அவள் பிழைப்பாள் என்றார். 52 வசனத்தில் இருந்து அவளுக்காக அனைவரும் மாரடித்து புலம்பி அழுது கொண்டிருந்தார்கள். இயேசுவோ, அழாதீர்கள், இவள் இறக்கவில்லை, உறங்குகிறாள் என்றார். அவள் இறந்து விட்டாள் என்று அறிந்திருந்ததால் அவரை பார்த்து அவர்கள் நகைத்தார்கள். அவர் அவளது கையை பிடித்து, சிறுமியை எழுந்திடு என்று கூப்பிட்டார். உயிர் மூச்சு திரும்பி வரவே உடனே அவள் எழுந்தாள். இயேசு அவளுக்கு உணவு கொடுக்க பணித்தார். அவளுடைய பெற்றோர் மலைத்து போயினர். அன்பு வான்புரா வானொலி நேயர்களே, வாசிக்கப்பட்ட இந்த பகுதியில் இருந்து யாயீர் என்ற ஒரு தொழுகை கூட தலைவர் இயேசுவினிடத்திலே தன்னுடைய 12 வயதுள்ள ஒரே மகள் சாக கிடக்கிறாள், அவளை வந்து குணமாக்கும் என்று வேண்டிக் கொள்வதையும், இயேசு அந்த வீட்டுக்கு போய்க் கொண்டிருக்கும் பொழுது அந்த வீட்டிலே இருந்து ஒரு செய்தி வருகின்றது, யாயிருக்கு உம்முடைய மகள் இறந்து விட்டால் போதகரை தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று. இயேசுவோ, யாயிருக்கு அஞ்சாதீர், நம்பிக்கையாய் மட்டும் இரும் என்று சொல்லி அவருடைய வீட்டிற்கு போய் இறந்து போன மகளை உயிர்ப்பித்து பெற்றோரிடம் கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த பகுதியில் இருந்து முதலாவதாக நாம் தியானிக்கின்ற பகுதி, தொழுகை கூட தலைவர் யாயீர் என்பவர் தன்னுடைய மகளுக்காக இயேசுவினிடத்திலே வந்து அவருடைய காலில் விழுந்து இயேசுவை வீட்டுக்கு வரும்படி கேட்டுக் கொள்கிறார். யாயீர் என்ற தொழுகை கூட தலைவர் இயேசுவினிடத்திலே வந்தார். தாழ்மையோடு அவருடைய பாதத்திலே விழுந்து வீட்டுக்கு வரும்படி அழைக்கிறார். அன்பு வான்பரா வானொலி நேயர்களே, இன்று எமது முதல் தியானமாக யாயீர் என்ற தொழுகை கூட தலைவர் இயேசுவிடம் வந்தார். அவர் ஒரு தொழுகை கூட தலைவர், அவரும் ஒரு ஆன்மீக பணி செய்கிறவர். அந்நாட்களிலே பல ஆன்மீக பணி செய்த பரிசேயர்கள் இயேசுவை எதிர்த்தார்கள். நாங்கள் தான் இறைவனுடைய பிரதிநிதிகள் என்று சொல்லிக் கொண்ட பல தலைமை குருக்கள், வேத அறிஞர்கள் இயேசுவை எதிர்த்தார்கள். இயேசு நன்மை செய்யும் பொழுது இயேசுவுக்கு தீமை செய்ய நினைத்தார்கள். இயேசுவை எப்படியாவது கொலை செய்ய வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருந்தார்கள். இந்த நிலையிலே யாயீர் என்ற ஒரு தொழுகை கூட தலைவர் இயேசுவிடம் வருவது நம் எல்லோருக்கும் ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக இருக்கிறது. இன்றைக்கும் நம்மில் பல கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிறோம். பாரம்பரியம் பாரம்பரியமாக நாங்கள் கத்தோலிக்க மக்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிறோம். அப்படி சொல்லிக் கொள்ளுகிற நாம் நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனை தடவைகள் இயேசுவின் இடத்திலே வருகிறோம் என்று சற்று யோசித்து பார்ப்போமா? இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு தேவை வரும் பொழுது நாங்கள் இயேசுவின் இடத்திலே வருகிறோமா, அல்லது இந்த உலக வழிகளை நாடி நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோமா? சற்று யோசித்து பாருங்கள். 10 கட்டளைகளிலே முதலாவது கட்டளை ஆகிய ஒரே சர்வேஸ்வரனை முழு மனதுடனே ஆராதிப்பாயாக என்ற அந்த கட்டளையை எத்தனை தடவைகள் நாங்கள் மீறி எங்களுக்கென்று சில தேவைகள் வரும் பொழுது நாங்கள் இந்த உலக கடவுள்களை நாடி நாங்கள் ஓடிவிடுகிறோம் தெரியுமா? இந்த யாயிரிடத்தில் இருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிற நல்ல ஒரு பாடம், அவர் ஒரு தொழுகை கூட தலைவராக இருந்தாலும் இயேசுவின் மேல் நம்பிக்கை வைத்து இயேசுவின் இடத்திலே வந்தார். அவர் இயேசுவின் இடத்திலே வரும் பொழுது பெருமையான எண்ணத்தோடு வரவில்லை. நான் தொழுகை கூடத்திலே இப்படியெல்லாம் பணி செய்து கொண்டிருக்கிறேனே என்று சொல்லி பெருமை பேசிக் கொண்டு வரவில்லை. மாறாக தன்னைத்தான் தாழ்த்தி இயேசுவின் பாதத்திலே விழுவதை நாம் பார்க்கிறோம். அன்றைய யூத சமுதாயத்திலே ஒருவருடைய காலிலே விழுந்து கொள்வது தன்னைத்தான் தாழ்த்துவதற்கு ஒரு அடையாளமாகும். ஆம், அந்த யாயிர் இயேசுவின் பாதத்திலே விழுந்தார் என்றால் இயேசுவுக்கு முன்பாக தன்னை தாழ்த்துவதை நாம் கண்டுகொள்கிறோம். இன்றைக்கு நம்மில் பலர் ஆலயங்களுக்கு செல்லும் பொழுது, ஆலய பணி செய்யும் பொழுது நம்மிலே பல பெருமையான எண்ணங்களோடு நாம் வாழ்ந்து விடுகிறோம். பெருமையான எண்ணங்களோடு நாம் ஆலயத்துக்கு சென்று இறைவனை வழிபட ஆரம்பித்து விடுகிறோம். இது இறைவன் ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒன்று அல்ல. மாறாக யாயிரை போல நம்மை நாம் தாழ்த்தி இறைவனிடத்திலே வருகிற மக்களாக நாம் எங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். இதனாலேதான் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை நமது வாழ்க்கையில் கண்டுகொள்ள முடியும். தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்ற இறை வார்த்தைக்கு இணங்க நாம் இறைவனிடத்திலே நம்மை தாழ்த்தும் பொழுது இறைவன் எங்களை ஆசீர்வதித்து உயர்த்துகிறார். ஆகவே அன்பு வாண்பரா வானிலை நேர்களே, எங்களுடைய முதலாவது தியானமாக யாயிர் இயேசுவினிடத்திலே வந்தது போல நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே எப்பொழுதும் இறைவனிடத்திலே வருகிற மக்களாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக, யாயிர் தன்னுடைய வாழ்க்கையின் தேவை வந்த பொழுது உலக வழியை நாடி ஓடாமல் இயேசுவையே நம்பி வந்தது போல எங்களுடைய வாழ்க்கையிலே இயேசுவை நம்பி நாம் வரும் பொழுது இறைவனிடத்தில் இருந்து நாங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறோம். அது மட்டுமல்லாமல் யாயிர் தன்னை தாழ்த்தி இறைவனிடத்திலே தன்னை ஒப்பு கொடுத்தது போல எங்களை நாம் தாழ்த்தி இறைவனிடத்திலே எங்களை அர்ப்பணிக்கும் பொழுது அந்த இறைவன் எங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதித்து உயர்த்துகிறவராக இருக்கிறார். ஆகவே இந்த முதல் தியானத்தின் வழியாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். நாம் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, யாயிர் உம்மிடத்திலே வந்து உம்முடைய ஆசீரை பெற்றுக் கொண்டது போல இன்றைக்கு இந்த வான்பரா நேர்களாகி நாம் அனைவரும் உம்முடைய பாதத்திலேயே வந்திருக்கிறோம் ஆசீர்வதித்தரணும். இந்த வான்பரா நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் மேலே உம்முடைய வல்லமை இறங்கி வரட்டும். யாயிர் உம்மிடத்திலே வந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டது போல இதுவரைக்கும் ஆண்டவரே இந்த வான்பரா நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு சிலர் உம்மிடத்திலே வராமல் போயிருக்கலாம், உம்மை நம்பாமல் போயிருக்கலாம். ஆனால் இப்பொழுது உம்மை நம்பி உம்மிடத்திலே வந்திருக்கிறோம். நீர் ஆசீர்வதித்தரணும், விடுதலை தந்திரணும், அற்புதம் செய்தரணும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அன்பு வான்பரா வானொலி நேயர்களே, இன்று எமது இரண்டாவது தியானமாக யாயீருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்வது, யாயீர் இயேசுவினிடத்திலே வந்து இயேசுவை வீட்டிற்கு வரும்படி அழைக்கிறார். எதற்காக வீட்டுக்கு வரும்படி அழைக்கிறார் என்றால், அவருடைய 12 வயதுள்ள ஒரே பெண் பிள்ளை சாக கிடக்கிறாள். ஆகவே வீட்டிற்கு வந்து அவளை குணமாக்கும் என்று சொல்லி இயேசுவினிடத்திலே வேண்டிக் கொள்ளுகிறார். நாம் இதில் கண்டுகொள்ளுகிற இரண்டாவது முக்கியமான தியானம் என்னவென்றால், இயேசுவினிடத்திலே வந்த யாயீர் இயேசுவை தன்னுடைய வீட்டுக்கு வரும்படி அழைக்கிறார். ஆம், நம்முடைய வாழ்க்கையிலே இயேசுவை எங்களுடைய வீட்டுக்கு அழைக்கிறவர்களாக, எங்கள் உள்ளத்திலே அவரை அழைக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். இன்றைக்கு நம்மிலே பலர் இலங்கை நாட்டிலிருந்து கனடாவுக்கு வரும் பொழுது, அல்லது வெளிநாட்டுக்கு நாம் செல்ல நினைத்த பொழுது, அந்த இறைவனையே நோக்கி பார்த்தோம். ஆண்டவரே, எப்படியாவது எங்களுக்கு வழியை திறந்துவிடும், எப்படியாவது எங்களை இந்த நாட்டுக்கு கொண்டு போய் சேர்த்துவிடும் என்று சொல்லி இறைவனுடைய பாதத்திலேயே விழுந்து கிடந்து மன்றாடினோம். ஆண்டவரும் எங்களை சுமந்து கொண்டு வந்து பாதுகாப்புள்ள நாட்டிலே சேர்த்தார். ஆனால் இன்றைக்கு எங்களுடைய வீட்டிலே அந்த இறைவனை வழிபடுவதற்கு பதிலாக, அந்த இறைவனை நாம் நம்முடைய வீட்டிலே அழைப்பதற்கு பதிலாக, அவருடைய பிரசன்னத்தை நாம் பாதுகாப்பதற்கு பதிலாக, யார் யாரையெல்லாம் அழைத்துக் கொண்டிருக்கிறோம், எதை எதையெல்லாம் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் யாயிரை பாருங்கள், இயேசுவினிடத்திலே வந்த அந்த யாயீர் தன்னுடைய வீட்டுக்கு இயேசுவை அழைக்கிறார். இன்றைக்கு நம்மிலே பலர் வெறும் கடமைக்காக ஆலயம் சென்று விடுகிறோம். இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை எப்படியாவது திருப்பலி ஆராதனைக்கு போயே ஆக வேண்டும் என்று நாம் போக வேண்டும் என்று சிலர் நினைத்து விடுகிறோம். அது அரவாசி திருப்பலி ஆனாலும் சரி, முக்காவாசி ஆனாலும் சரி, காவாசி ஆனாலும் சரி, எப்படியோ இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை நான் கோயிலுக்கு போக வேண்டும், நக்கரனை எடுத்து விட்டால் எல்லாம் முடிந்து விட்டது என்று சொல்லி நாம் நினைத்து விடுகிறோம். இல்லை அன்பானவர்களே, அது சரியான முறை அல்ல. மாறாக நாம் திருப்பலியிலே பங்கேற்றுக் கொள்ளுகிற நாம், இயேசுவினுடைய திரு உடலை நற்கருணை வழியாக பெற்றுக் கொள்ளுகிற நாம், உண்மையான தூய்மையான உள்ளத்தோடு அவரை நம்முடைய உள்ளத்திலே அழைக்கிறவர்களாக, நம்முடைய வீட்டிலே நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே அவரோடு இணைந்து வாழ்கிற மக்களாக நாம் இருக்க வேண்டும். யாயீர் இயேசுவை அழைக்கும் பொழுது பாருங்கள், திரளான மக்கள் இயேசுவை வரவேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்திலே இந்த யாயீர் தன்னுடைய வீட்டுக்கு இயேசுவை வரும்படி கேட்டுக் கொள்ளுகிறார். அப்பொழுது இயேசு, திரளான மக்கள் என்னை வரவேற்றுக் கொண்டிருக்கும் பொழுது நான் எப்படி உம்முடைய வீட்டுக்கு வர முடியும் என்று சொன்னாரா? இல்லை, ஒருவருடைய அழைப்புக்கும் இயேசு செவிசாய்க்கிறவராக இருக்கிறார். ஆம் அன்பு வான்பரா வாணிக நேர்களே, இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கிற பொழுது தாமே, இயேசுவே என் உள்ளத்திலே வாரம், என் இல்லத்திலே வாரம் என்று நீங்கள் கேட்கும் பொழுது அவர் இப்பவே வந்து உங்களை ஆசீர்வதிக்கிறார், அவர் இப்பவே வந்து உங்களை குணமாக்குகிறார், அவர் இப்பவே வந்து உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆம், யாயிரிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிற நல்ல பாடம் பாருங்கள், இயேசுவை வீட்டுக்கு அழைத்தார். நாம் நம்முடைய நண்பர்களை அழைக்கிறோம், உறவினர்களை அழைக்கிறோம், யார் யாரையெல்லாம் அழைக்கிறோம், நாம் சந்தோஷமா இருப்பதற்காக, இன்பமா இருப்பதற்காக, நம்மிடத்தில் உள்ளவர்களை பகிர்ந்து கொள்வதற்காக. ஆனால் இயேசுவை அழைக்கிறோமா? இயேசுவை எத்தனை தடவை அழைக்கிறோம்? இன்றைக்கு இயேசு நம்முடைய வீட்டில் இருக்கிறாரா, அல்லது அவரை எங்கேயோ கொண்டு போய் நாம் ஒரு மூலையிலே வைத்திருக்கிறோமா? இன்றைக்கு இயேசு நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறாரா, அல்லது அவரை நாங்கள் வெளியே அனுப்பிவிட்டோமா? சற்று யோசித்து பாருங்கள் அன்பு சகோதர சகோதரிகளே, வான்பரா நேயர்களே, இயேசு நம்முடைய வீட்டுக்கு வருவது எத்தனை பெரிய ஆசீர்வாதம் தெரியுமா? நம்முடைய வீட்டிலே ஆண்டவருடைய பிரசன்னம் இருப்பது எத்தனை பெரிய விடுதலை தெரியுமா? ஆகவே இயேசுவே என் வீட்டுக்கு வாரும் என்று சொல்லி அவரை கேளுங்கள், அவர் வந்து உங்களை ஆசீர்வதிப்பார். அது மட்டுமல்லாமல், யாயீர் என்ற அந்த தொழுகை கூட தலைவர் எதற்காக இயேசுவை தன் வீட்டுக்கு அழைத்தார் என்று பாருங்கள். எதற்காக அவர் இயேசுவை தன் வீட்டுக்கு அழைத்தார்? தன்னுடைய பிள்ளைக்காக. சாக போகிற தன்னுடைய 12 வயது பிள்ளை சுகம் பெற வேண்டும் என்பதற்காக ஒரு தகப்பன் இயேசுவினிடத்திலே வந்து இயேசுவை வீட்டுக்கு வரும்படி அழைக்கிறார். எத்தனை உன்னதமான ஒரு பாடம் தெரியுமா? இன்றைக்கு எத்தனையோ தகப்பன்மார்கள், பெரியவர்கள், பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாய் வாழ வேண்டியவர்கள், பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாய் நடக்க வேண்டியவர்கள், பிள்ளைகளே கெட்டு போகிற அளவுக்கு வாழ்ந்து விடுகிறார்கள். வீட்டிலே தாறுமாறாக பேசிவிடுகிறார்கள், தாறுமாறாக வாழ்ந்து விடுகிறார்கள். இன்றைக்கு சில தகப்பன்மாருடைய தவறான வாழ்க்கையினாலே, தவறான பேச்சினாலே, தவறான சில முறைகளினாலே பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையை கெடுத்து விடுகிறார்கள். பிள்ளைகள் மனமுடைந்து போய் விடுகிறார்கள். இன்றைக்கு கனடாவிலே பல ஆண்கள் தன்னுடைய சொந்த மனைவியை நேசிப்பதற்கு பதிலாக பல வேறு பெண்களோடு உறவு வைத்துக் கொள்ளுகிறார்கள். இதனாலே குடும்பம் எல்லாம் உடைந்து சுக்குநூறாகி விடுகிறது. இன்றைக்கு பல குடும்பங்களிலே தகப்பன்மார் பல குடிப்பழக்கத்துக்கு, இன்னும் தவறான கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையாக இருந்து கொண்டு தங்களுடைய பிள்ளைகள் அதை செய்யக்கூடாது என்று பிள்ளைகளை கண்டித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதனாலே பிள்ளைகள் என்னுடைய தகப்பனாரை இத்தனை தவறுகளையும் செய்து கொண்டு என்னை செய்ய வேண்டாம் என்று எப்படி அவர் சொல்ல முடியும் என்று தகப்பனுக்கும் பிள்ளைகளுக்கும் மத்தியிலே வாக்குவாதங்கள் உண்டாகி விடுகிறது. இன்று நாம் எங்களுடைய பிள்ளைகளுக்கு பலவற்றை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். உண்மைதான், எல்லாவற்றையும் எங்கள் பிள்ளைகள் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் இறைவனை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாம் நினைக்கிறோமா? அப்படி நினைக்க வேண்டும். எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகள் இறைவனை அறிய வேண்டும். இறைவனுடைய பிரசன்னத்திலே அவர்கள் வாழ வேண்டும். இந்த யாயீர் என்ற தகப்பன் உண்மையிலேயே ஆண்டவரிடத்திலே எதற்காக வந்தார் என்றால் தன்னுடைய பிள்ளைக்காக வந்தார். இன்றைக்கு குடும்பத்திலே பிள்ளைகளுக்கு சில தேவைகள் இருக்கும் பொழுது, அல்லது பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு பிரச்சனை இருக்கும் பொழுது, நாங்கள் உண்மையிலேயே ஆண்டவரிடத்திலே வருகிறோமா, அல்லது இந்த உலக வழிகளை நாடி ஓடிக்கொண்டிருக்கிறோமா? சற்று யோசித்து பாருங்கள். அன்பு வான்பரா வானுல நேர்களே, இந்த யாயீர் என்ற ஜெபக்கூட தலைவர் தன்னுடைய பிள்ளைக்காக இயேசுவினிடத்திலே வந்தது போல நாமும் இயேசுவினிடத்திலே வருவோம். அந்த குடும்பத்திலே அந்த குடும்ப தலைவர் அந்த குடும்பத்துக்கு ஒரு முன்மாதிரியாக, இறைவனை தேடுகின்ற ஒரு முன்மாதிரியாக வாழ்ந்தது போல நாமும் நம்முடைய குடும்பத்திலே இறைவனை தேடுகின்ற மக்களாக நாம் இருப்போம். நம்முடைய பிள்ளைகளுக்காக இறைவனை வேண்டுகிற மக்களாக இருப்போம். நம்முடைய வீட்டில் இருக்கிற குறை நீங்க இயேசுவினிடத்திலே வருகிற மக்களாக இருப்போம். அப்பொழுது ஆண்டவருடைய வல்லமையை நமது வாழ்க்கையிலே காண முடியும். நாம் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, யாயீர் என்ற தொழுகை கூட தலைவர் உம்மிடத்திலே வந்து தன்னுடைய பிள்ளைக்காக வேண்டிக் கொண்டாரே, நீரும் அவரோடு கூட வீட்டுக்கு சென்றீரே, அதுபோல இப்பொழுதும் இந்த வான்புரா நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வீட்டிலும் வந்து இவர்களை ஆசீர்வதிக்கும்படி நான் மன்றாடுகிறேன். ஆண்டவரே, இந்த குடும்பங்களிலே நீரே அற்புதம் செய்தரலும், அதிசயம் செய்தரலும். இவருடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீரே ஆசீர்வதித்தரலாம். யாயீர் என்ற அந்த தகப்பனாருடைய 12 வயதுள்ள பிள்ளையை நீர் குணமாக்கினீரே, நீர் உயிர் மூச்சு கொடுத்து மீண்டும் வாழ்வு கொடுத்தீரே. அதுபோல இந்த நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் தாறுமாறாக போயிருக்கலாம், தவறான வழிகளிலே போயிருக்கலாம், பெற்றோருடைய சொல்லுக்கு கீழ்ப்படியாதபடி அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை இப்பொழுது கெடுத்துக் கொண்டிருக்கலாம். ஆண்டவரே, நீர் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் இப்பொழுதே தொடும்படி நாங்கள் மன்றாடுகிறோம். அவருடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே உமது வல்லமையை வெளிப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய எதிர்காலத்திலே சரியான பாதை அவர்களுக்கு நீர் காட்டும்படி நாங்கள் மன்றாடுகிறோம். தீமையை வெறுக்கவும் நன்மையை தேடி ஓடி வரவும் ஆண்டவரே அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் மன்றாடுகிறோம். இதோ உம்முடைய பரிசுத்த கரம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பதாக. ஆண்டவரே, யாயீர் என்ற அந்த குடும்ப தலைவர் இறை பக்தி உள்ளவராக உம்மிடத்திலே வந்தது போல இன்றைக்கு இந்த வான்புரா நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு தகப்பன்மாருக்காக நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு தகப்பன்மாரையும் நீரை ஆசீர்வதித்தரலாம். அந்த யாயீர் தன்னுடைய வீட்டிலே ஒரு நல்ல முன்மாதிரி உள்ள தகப்பனாக இருந்தது போல, நல்ல விசுவாசம் உள்ள தகப்பனாக இருந்தது போல, தன்னுடைய பிள்ளைக்காக உம்மிடத்திலே வருகின்ற இறை பக்தி உள்ள தகப்பனாக இருந்தது போல, இன்றைக்கும் இந்த நிகழ்ச்சியை கேட்கிற ஒவ்வொரு தகப்பன்மாரும் ஒவ்வொரு தாய்மாரும் இதே போல குடும்பத்திலே முன்மாதிரி உள்ளவர்களாக, இறை பக்தி உள்ளவர்களாக, தங்களுடைய பிள்ளைகளுக்காக உம்மை நோக்கி மன்றாடுகிற பெற்றோராக நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களை கேட்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபித்து உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.
நேர்கள் கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவினரின் வான்புறா வானொலி நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். அன்பு நேயர்களே, 24 மணி நேரமும் தொலைபேசியின் மூலம் நீங்கள் நற்செய்தி தியானத்தை கேட்டு அனுதினமும் இறை ஆசிரை பெற்றுக் கொள்ளுங்கள். தொலைபேசி இலக்கம் 416-628-59-45 எமது இணையதள முகவரி www.tamilgoodnews.com www.tamilgoodnews.com. எம்மோடு நீங்கள் தொடர்பு கொள்ள விரும்பினால் சகோதரர் இயேசு தவராஜன் 647-876-2734 அருத்தியானம் தொடர்கிறது.
லூக்காஸ் நற்செய்தி நூல் 8 அதிகாரத்திலே 49 வசனம், அவர் தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்த போது தொழுகை கூட தலைவருடைய வீட்டில் இருந்து ஒருவர் வந்து, உம்முடைய மகள் இறந்து விட்டாள், இனி போதகரை தொந்தரவு செய்ய வேண்டாம் என்றார். அன்பு வான்புரா வானொலி நேயர்களே, தொழுகை கூட தலைவர் யாயில் இயேசுவோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இயேசுவை தன்னுடைய வீட்டுக்கு வரும்படி கேட்டு இயேசுவோடு தன்னுடைய வீட்டுக்கு போய்கொண்டிருக்கிறார். அப்படி போய்கொண்டிருக்கும் பொழுது யாயிருக்கு ஒரு செய்தி வருகிறது. அந்த செய்தி சந்தோஷமான செய்தி அல்ல, ஒரு உற்சாகமான செய்தி அல்ல, ஒரு விசுவாசத்தை தட்டி கொடுக்கிற செய்தி அல்ல, மாறாக ஏமாற்றமான ஒரு செய்தி, தோல்வியான ஒரு செய்தி, மனமடைந்து போகிற ஒரு செய்தி. என்ன அது? உம்முடைய மகள் இறந்து விட்டாள், ஆகவே இனி நீ போதகரை தொந்தரவு செய்ய வேண்டாம் என்ற செய்தி வருகிறது. இன்னொரு பக்கம் எடுத்து பார்ப்போம் என்றால், இனி நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டாம், இயேசுவினிடத்தில் உங்கள் வாழ்க்கையை நேரத்தை செலவழித்துக் கொண்டிருக்க வேண்டாம், வீட்டிலே நடக்க வேண்டிய காரியத்தை வந்து பாரும் என்று சொல்லுகின்ற ஒரு சோர்வான ஒரு செய்தியாகும். அன்பு வான்பரா வானொலி நேயர்களே, இன்றைக்கு நானும் நீங்களும் கூட இறைவன் மேலே நம்பிக்கை வைத்து வாழும் பொழுது, இறைவன் மேலே நம்பிக்கை வைத்து பல விடயங்களை செய்து கொண்டிருக்கும் பொழுது, இந்த யாயிருடைய வாழ்க்கையில் நடந்தது போல எங்களுடைய வாழ்க்கையிலும் நடக்கலாம். இறைவனை தேடிக்கொண்டு இருக்கும் பொழுதே, இறைவனோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதே பல துன்பங்கள், பல கஷ்டங்கள், பல பிரச்சனைகள், பல தோல்வியான செய்திகள், பல வேதனைக்குரிய செய்திகள், பல பழிச்சொற்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வந்துவிடலாம். ஆனால் உங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம். நீங்கள் இறைவன் மேல் நம்பிக்கை வைத்து பல விடயங்களை செய்யும் பொழுது அதுல சில நேரம் தோல்வியை கூட நீங்கள் கண்டுவிடலாம், பல இடத்திலிருந்து ஏமாற்றத்தை நீங்கள் கண்டுவிடலாம். ஆனாலும் உங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம். ஏன் கலங்க வேண்டாம் தெரியுமா? இதோ பாருங்கள், அவர்கள் யாயிரிடத்திலே வந்து சொல்லுகிறார்கள், இதோ உம்முடைய மகள் இறந்து விட்டால் போதகரை தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று. 50 வசனம் சொல்லுகிறது, லூக்காஸ் நற்செய்தி நூல் 8 அதிகாரம் 50 வசனம் சொல்லுகிறது, இதை கேட்ட இயேசு சிறுமியின் தந்தையை பார்த்து, பார்த்தீர்களா? இதை கேட்ட இயேசு சிறுமியின் தந்தையை பார்த்து. அந்த மக்கள் யாயிரிடத்திலே வந்து ஒரு தோல்வியான செய்தியை, ஒரு வேதனைக்குரிய செய்தியை சொல்லுகிறார்கள். ஆனால் அந்த செய்தி இயேசுவினுடைய காதிலே விழுந்தது என்று நாம் பார்க்கிறோம். அன்பு வான்புரா வானொலி நேயர்களே, ஆம், அதற்காகத்தான் நாம் ஜெபிக்கிறோம். ஆகவேதான் நம்முடைய வாழ்க்கையிலே இறைவனோடு நாம் உறவு வைத்துக் கொள்ள வேண்டும், இறை பிரசன்னத்திலே நாம் வாழ வேண்டும். அப்படி வாழ்வதனாலே நமக்கு கிடைக்கிற நன்மை பாருங்கள். யாயிருக்கு ஒரு தோல்வியான செய்தி வருகிறது, அந்த செய்தி இயேசுவினுடைய காதிலே விழுகிறது. நாம் இன்றைக்கு இறைவனோடு நம்முடைய வாழ்க்கையை தொடர்புபடுத்தி வாழ்ந்து கொண்டிருப்போம் என்று சொன்னால், எமது வாழ்க்கையில வருகின்ற எந்த தோல்வியா இருந்தாலும் சரி, எந்த வேதனையா இருந்தாலும் சரி, எந்த பழிச்சொற்களாக இருந்தாலும் சரி, அது இயேசுவினுடைய காதிலே விழுகிறது என்பதை நாம் மறந்து போய்விடக் கூடாது. அவைகள் எல்லாவற்றையும் இயேசு கவனிக்கிறார் என்பதை நாம் மறந்து போய்விடக் கூடாது. நமக்கு தீமை செய்கிறவர்களை இயேசு பார்த்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் மறந்து போய்விடக் கூடாது. பார்த்தீர்களா, யாயிர் இயேசுவோடு உறவு வைத்துக் கொண்டதுனாலே இயேசுவினுடைய காதிலே யாயிருக்கு வந்த தோல்வியான செய்தி விழுந்தது. உடனே இயேசு என்ன செய்தாராம் பாருங்கள், அவரை பார்த்து சொல்லுகிறார், அஞ்சாதீர், நம்பிக்கையோடு மட்டும் இரும், அவள் பிழைப்பாள் என்றார். பார்த்தீர்களா, யாயிரை பார்த்து ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், அஞ்சாதீர், நம்பிக்கையோடு மட்டும் இரும், அவள் பிழைப்பாள். பார்த்தீர்களா, யாயிர் இயேசுவோடு இருந்ததுனாலே யாயிருக்கு ஒரு தோல்வியான செய்தி வந்த பொழுது உடனே இயேசு யாயிரை தேற்றிக் கொள்ளுகிறார், யாயிருக்கு விசுவாசத்தை கொடுக்கிறார், அஞ்சாதீர் நம்பிக்கையோடு மட்டும் இரும், அவள் பிழைப்பாள் என்று சொல்லி ஒரு விசுவாசத்தை, உறுதியான நம்பிக்கையை அந்த யாயிருக்கு கொடுக்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நம்பிக்கை இல்லாமல் போய்விடுகிறது, விசுவாசம் இல்லாமல் போய்விடுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு புயல் வீசும் பொழுது, ஒரு பிரச்சனை வரும் பொழுது, ஒரு இழப்பு வரும் பொழுது, ஏன் ஒரு சின்ன துன்பம் வந்த உடனேயே நம்முடைய வாழ்க்கை அப்படியே உடைத்து விடுகிறோம், நம்முடைய குடும்பத்தை அப்படியே சிதறடித்து விடுகிறோம், கடவுள் மேல் நம்பிக்கை இல்லாமல் போய்விடுகிறது. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையிலே அனுதினமும் நாம் கடவுளோடு தொடர்பு வைத்துக் கொள்வதில்லை, இறைவனோடு நாம் வாழுவதில்லை, இறை வார்த்தையை படிப்பதில்லை, ஜெபிப்பதில்லை, குடும்ப ஜெபம் செய்வதில்லை. இப்படியாக நாம் வாழ்வதனாலே நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு சின்ன பிரச்சனை வந்த உடனே நம்முடைய வாழ்க்கை அப்படியே சுக்குநூறாக உடைந்து விடுகிறது. ஆண்டவரிடத்தில் இருந்து வருகின்ற அந்த பதிலை நம்முடைய காதுகள் கேட்க முடியாமல் போய்விடுகிறது, ஆண்டவருடைய உதவியிலே நாங்கள் வாழ முடியாமல் போய்விடுகிறது. ஆனால் யாயிரை பாருங்கள், அவர் இறைவனோடு இருந்ததுனாலே அவருக்கு ஒரு தோல்வியான செய்தி வந்த பொழுது கூட இறைவன் அவரை திடப்படுத்தி வழி நடத்துவதை நாம் காண்கிறோம். அன்பு வான்பரவான நேயர்களே, இப்பொழுதே ஆண்டவரிடத்திலே உங்களை ஒப்புக் கொடுங்கள். இயேசுவே, உம்மோடு கூட நான் இணைந்து வாழ என்னை ஆசீர்வதியும். என்னுடைய வாழ்க்கையிலே துன்பங்கள், கஷ்டங்கள், தோல்விகள், நோய்கள் எது வந்தாலும் அதிலிருந்து விடுவித்து காப்பவர் நீர் ஒருவரே, உம்மையே நான் நம்புகிறேன், என்னை ஆசீர்வதியும் என்று அர்ப்பணியுங்கள். நாம் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, யாயிருடைய வாழ்க்கையிலே அற்புதம் செய்கிறேன். யாயிர் உம்மோடு பேசிக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு தோல்வியான செய்தி வந்தாலும் நீர் யாயிரை பலப்படுத்தினீர், உற்சாகப்படுத்தினீர், விசுவாசத்திலே உறுதிப்படுத்தினேன். அஞ்சாதீர் நம்பிக்கையோடு இரு, உம்முடைய மகள் பிழைப்பாள் என்று சொல்லி உறுதி கொடுத்தீரே. அது போல இந்த வான்புறா நேயர்களும் உம்மேல் வைத்த நம்பிக்கையினாலே விடுதலையும் வெற்றியும் பெற்று வாழ்க்கையிலே உயர்வடைய ஆசீர்வதித்தரலாம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். யாயீர் இறைவனோடு பேசிக்கொண்டு இறைவனை தன்னுடைய வீட்டுக்கு வாரும் என்று அழைத்துக் கொண்டு போகும் பொழுது யாயீருக்கு ஒரு செய்தி வந்தது, உம்முடைய மகள் இறந்து விட்டாள். அதோடு என்ன ஒரு வார்த்தையை சொன்னார்கள், போதகரை தொந்தரவு செய்ய வேண்டாம், அவரை விட்டுவிட்டு நீர் வீட்டுக்கு வாரும் என்று சொல்லி பார்த்தீர்களா? போதகரை நீர் தொந்தரவுப்படுத்த வேண்டாம், இயேசுவை நீர் தொந்தரவுப்படுத்த வேண்டாம், அவரை அப்படியே விட்டுவிட்டு நீர் வீட்டுக்கு வாரும், வந்து உம்முடைய மற்ற கடமைகளை செய்யும் என்று அழைக்கிறார்கள். அன்பு வான்பரானியர்களே, இன்றைக்கு நாமும் கூட இறைவனை வழிபடும் பொழுது, இறைவனை நம்பும் பொழுது, ஆலயம் செல்லும் பொழுது, ஜெப வாழ்க்கையிலே வாழும் பொழுது இப்படியான சில சம்பவங்கள் நமது வாழ்க்கையிலே கூட நடக்கலாம். எதற்காக நீங்கள் ஜெபிக்கிறீர்கள், ஏன் ஜெபிக்க வேண்டும், ஜெபித்தால் தானா இது கிடைக்கும், ஆலயம் சென்றால் தானா இது கிடைக்கும்? கடவுள் மேல் நம்பிக்கை வைப்பதெல்லாம் ஒரு மூட நம்பிக்கை. கடவுள் மேல் நம்பிக்கை வைப்பதனாலே எங்களுக்கு என்ன பலன் உண்டு? கடவுளை நம்பினால் தான் இதெல்லாம் கிடைக்குமா? இல்லையே, கனடாவில் எல்லாம் எங்களுக்கு கிடைக்கும் பொழுது கடவுள் கடவுள் என்று சொல்லி உங்களை எல்லாம் ஏன் நீங்கள் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள், ஏன் உங்கள் நேரத்தை எல்லாம் வீணாக்கிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று பலர் வந்து கூறிக்கொள்ளலாம். ஆனாலும் நீங்கள் கடவுள் மேல் நம்பிக்கை வையுங்கள். இந்த யாயிருக்கு அந்த செய்தியை தான் வந்து சொன்னார்கள், போதகரை தொந்தரவுபடுத்த வேண்டாம். ஆமன்பானவர்களே, வான்பரானியர்களே, நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, ஜெப வாழ்க்கையில வாழும் பொழுது சிலர் வந்து அதிலே ஊடுருவி நீர் ஜெபம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, திருமறை படிக்க வேண்டிய அவசியம் இல்லை, பயபக்தியோடு வாழ வேண்டிய அவசியம் இல்லை, இதற்காக நேரத்தை ஒதுக்கி இந்த கோயில் குளம் எல்லாம் போக வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி உங்கள் வாழ்க்கையிலே குறுக்கிடலாம். ஆனாலும் கவனித்துக் கொள்ளுங்கள், யாயிரை போல கடவுள் மேல் நம்பிக்கையாயிருங்கள். அப்படி நம்பிக்கையா யாயிர் இருந்ததுனாலே நடந்த சம்பவத்தை பாருங்கள். இயேசு யாயிருடைய வீட்டுக்குள் வந்தார். அந்த வீட்டில் இருந்த பலர் மகள் இறந்து விட்டாளே என்பதனாலே துயரப்பட்டு அழுது கொண்டிருக்கிறார்கள். இயேசு அந்த அழுது கொண்டிருக்கிறவர்களை பார்த்து சொல்லுகிறார், அழாதீர்கள், அவள் மரிக்கவில்லை, பிழைப்பாள் என்று சொல்லுகிறார். அந்த செய்தியை அந்த அழுது கொண்டிருந்த மக்கள் கேட்டார்களா? இல்லை, மாறாக பரிசுத்த திருமறை சொல்லுகிறது, லூக்காஸ் நச்சதி நூல் 8:53, அவள் இறந்து விட்டாள் என்று அறிந்திருந்ததால் அவரை பார்த்து அவர்கள் நகைத்தார்கள். அவள் இறந்து விட்டாள் என்று சொல்லி அங்கிருக்கிற மக்கள் அறிந்திருந்ததனாலே இயேசு அழாதீர்கள் என்று சொல்லும் பொழுது அவர்கள் இயேசுவை பார்த்து நகைத்தார்களாம். அவர்களுக்கு இயேசுவின் மேல் நம்பிக்கை வரவில்லை. ஏன் தெரியுமா? அவர்கள் இயேசுவினிடத்திலே வரவில்லை. யாயிர் இயேசுவினிடத்திலே வந்தார், இயேசு சொன்ன வார்த்தைகளை நம்பினார். ஆகவே யாயிருடைய மகள் இறந்து விட்டாள் என்ற செய்தி வந்த பொழுது கூட யாயிர் அமைதியா இருக்கிறார், கடவுள் மேல் நம்பிக்கையா இருக்கிறார். இவர்களை விட, வீட்டில இருந்து அழுது கொண்டிருக்கிற மக்களை விட சொந்த தகப்பன் எவ்வளவு பதறி குளறி அழுதிருக்க வேண்டும் சற்று யோசித்து பாருங்கள். ஆனால் அந்த தகப்பன் பதறவில்லை, குளறவில்லை, அழவில்லை, மாறாக கடவுள் மேல் நம்பிக்கையா இருந்தார் என்றால் அதற்கு ஒரே ஒரு காரணம், அவர் இயேசுவினிடத்திலே வந்திருந்தார், இயேசுவோடு உறவு வைத்திருந்தார். அதுதான் காரணம். அன்பு வான்பரான் நேர்களே, அந்த வீட்டில் இருந்தவர்கள் எல்லாரும் அழுதார்கள், இயேசு அழாதீர்கள் என்று சொன்னார். அதை அவர்களால் கேட்க முடியவில்லை, மாறாக இயேசுவை பார்த்து நகைத்தார்கள். அவருடைய உள்ளத்திலே சமாதானம் இருக்கவில்லை, அவர்கள் அழுது கொண்டே இருந்தார்கள், துன்பத்தை நினைத்து துயரத்தை நினைத்து அழுது கொண்டே இருந்தார்கள். ஆனால் இயேசுவினிடத்திலே வந்த யாயிர் துன்பம் வந்த பொழுதும், வேதனை வந்த பொழுதும், இழப்பு வந்த பொழுதும் அமைதியா இருக்கிறார், ஆண்டவர் அற்புதம் செய்வார் என்று நம்பிக்கையோடு இருந்தார். அந்த நம்பிக்கை யாயிருக்கு அற்புதத்தை செய்து காட்டுகிறது, ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. அதுபோல அன்பு வான்புரா வாணின நேயர்களே, உங்களோடு இருக்கிறவர்கள், உங்களோடு வாழுகிறவர்கள், உங்கள் குடும்பத்தார் அல்லது உங்களுடைய நண்பர்கள், நீங்கள் கடவுளை தேடும் பொழுது அதை பற்றி ஏளனம் பண்ணலாம். ஆனால் நீங்கள் கலங்க வேண்டாம். நீங்கள் கடவுள் மேல் நம்பிக்கை வைக்கும் பொழுது அந்த இறை சமாதானம் உங்களை ஆட்கொள்ளும். அந்த இறை சமாதானம் உங்களோடு இருப்பதை நீங்கள் காண முடியும். எத்தனையோ பேர் உங்களோடு இருந்து ஒரு பயனும் இல்லாமல் போய்விடலாம். ஆனால் இயேசு உங்களோடு இருப்பார் என்றால் அவர் அற்புதம் செய்வார். யாயிருடைய வீட்டிலே பல மக்கள் கூடியிருந்தார்கள், என்ன பலன்? இயேசு அந்த வீட்டிலே வந்ததால் தானே அற்புதம் நடக்கிறது. அதுபோல எங்களுடைய வாழ்க்கையிலே நாம் யாயிரை போல இயேசுவை நம்புவோம், அவரை நம்முடைய வீட்டுக்கு அழைப்போம், அவர் வந்து அற்புதம் செய்வார். நாம் ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, இன்றைக்கும் இந்த தியானத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற வான்பரா நேர்களை நீர் ஆசீர்வதித்தரலாம். யாயிர் உமோடு பேசினார், உடைய வார்த்தையை கேட்டார், உமை வீட்டுக்கு அழைத்துக் கொண்டு போனார். அந்த வேளையிலே சோர்வுக்குரிய ஏமாற்றத்துக்குரிய செய்தி வந்தாலும் நீர் யாயிரை தேற்றினீர், விசுவாசப்படுத்தினீர். யாயிர் உமோடு கூட விசுவாசமா இருந்ததுனாலே வீட்டிலே இருந்து துயரமான செய்தி வந்தாலும் அவர் உடைந்து போகாமல் நம்பிக்கையாயிருந்து அற்புதத்தை கண்டது போல இன்றைக்கு இந்த தியானத்தை கேட்கிற மக்களுடைய வாழ்க்கையிலே நீரை அதிசயம் செய்தரணும். கண்ணீரோடு, கவலையோடு, வேதனையோடு, இழப்போடு, பிரச்சனைகளோடு, துன்பங்களோடு, பெரிய புயல் மத்தியிலே இருந்து கொண்டு இந்த தியானத்தை கேட்கலாம். ஆண்டவரே, உமது வல்லமை இறங்கி வரட்டும். யாயிரின் வீட்டிலே நீர் வந்தது போல இப்பொழுதே இவருடைய வீட்டிலே வாரம், இப்பொழுதே இவருடைய உள்ளத்திலே வாரம். யாயிருடைய வீட்டிலே இறந்து போன மகளை உயிர்ப்பித்து பெற்றோரிடத்திலே கொடுத்தது போல இப்பொழுதே இவருடைய வாழ்க்கையிலே ஒரு விடுதலை உண்டாகட்டும், மகிழ்ச்சி உண்டாகட்டும், சந்தோஷம் உண்டாகட்டும், அற்புதம் நடக்கட்டும். ஆண்டவரே, நீர் ஆசீர்வதித்தரலாம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.
நேர்கள் கனடா கத்தோலிக்க பொதுவாழ்வு நற்செய்தி குழுவினரின் வான்புறா வாழ நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். அன்பு நேர்களே, 24 மணி நேரமும் தொலைபேசியின் மூலம் நற்செய்தி தியானத்தை கேட்டு இறையாசிரை பெற்றுக் கொள்ளுங்கள். நீங்கள் அழுத்த வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416 6286 5945 4 2 8 5 9 6 2 8 5 9 5. உங்கள் வேண்டுதல்களுக்காக எமது சபக்குழுவினர் மன்றாட விரும்பினால் உங்கள் விண்ணப்பங்களை 4 1 6 6 4 6 2 0 4 4 4 1 6 6 4 6 2 0 4 4 என்னும் தொலைபேசி இலக்கத்தில் பதிவு செய்யுங்கள். எமது சபக்குழுவினர் உங்கள் விண்ணப்பங்களுக்காக எல்லாம் உள்ள இறைவனை நோக்கி வேண்டுதல் செய்வர். ஆண்டவரும் உங்களுக்கு அற்புதம் செய்வார். எம்மோடு நீங்கள் தொடர்பு கொள்ள விரும்பினால் சகோதரர் இயேசு தவராஜன், 6 4 7 8 7 6 2 7 3 4 6 4 7 8 7 6 2 7 3 4. அன்பு நேர்களே, இணையதளம் மூலம் எமது சேவைகளை பெற்று பயனடையுங்கள். எமது இணையதள முகவரி www.tamilgoodnews.com. இந்த இணையதளத்திலே இன்று ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கும் வான்வரா நிகழ்ச்சியை, இதற்கு முன்பு ஒளிபரப்பாகிய வான்வரா நிகழ்ச்சிகளை, எமது செவ வழிபாடுகளை, இன்னும் பல அருத்தந்தையர்களின் அருட்செய்திகளை, தமிழ் திருப்பலி ஆராதனையை, பாதுகாவலன் பத்திரிகையை என்று பல நன்மைகளை நீங்கள் எமது இணையதளம் மூலம் பெற்று பயனடைவீர்கள். எமது இணையதள முகவரி www.tamilgoodnews.com.
அன்பு சகோதர சகோதரிகளே, வாழ்க்கையில் சுமையா பளுவா? படிப்பே சுமையாக உள்ளதா? கடன் சுமையா? கவலைப்படாதே. கப்பல்களை சுமக்க மாட்டேன் என கடல் சொல்வதில்லை. இயந்திரங்களை ஏனைய பொருட்களை சுமக்க மாட்டேன் என கப்பல் கூறுவதில்லை. மானுடத்தை சுமக்க மாட்டேன் என மண் சொல்வதில்லை. வாழ்க்கையில் சுமையா பழுவா? சுமைகளை சுமத்தலை வாழ்க்கையில் தவிர்த்திடவே முடியாது. சுமைதான் வாழ்க்கை, வாழ்க்கையே சுமைதான். மறவாதே, உன் அன்னை உன்னை தன் கற்பப்பையில் சுமந்ததால் தானே நீ இந்த மண்ணை முத்தமிட்டாய். வாழ்க்கை ஓட்டத்தில் ஓடுவதற்கு ஊட்டச்சத்துதான் சுமைகள். சுமையா சுமந்திட தயக்கமா? மரம் செடி கொடிகளை கவனித்து பார். மரங்கள் தங்கள் கனிகளை தாங்கும் அளவிற்கு அவைகளின் தடிகள் இருக்கின்றனவே. பெரிய காய்களை கொடுக்கின்ற பூசணி கொடியை பார். தரைமீதே படுத்து பெரிய பூசணி காயை மண்மீதே வைத்து விடுகிறதே. ஆ, இறைவனின் ஞானம் எத்தனை பெரியது! சுமையா சுமை சுமை போன்று தோன்றுகிறதா? வேடிக்கையான கதை ஒன்று. சிறுவன் ஒருவன் பசு ஈன்ற கன்றுக்குட்டியை தூக்கி தூக்கி விளையாடி வந்தான். தினந்தோறும் இப்படியே நடந்து வந்தது. கடைசியில் அந்த பசு கன்றானது வளர்ந்த நிலையிலும் கூட அதனை எளிதாக தூக்கிவிட்டானாம். காரணம், சுமை அவனுக்கு சுமையாக தெரியவில்லை. சுமையே அவனுக்கு பழக்கமாகிவிட்டது. தூக்குவதும் எளிதாகிவிட்டது. சுமைகளா வேலை பழுவா? இதோ உனக்கென்று ஒரு சுமை தாங்கி இருக்கின்றார். அவர்தான் இயேசு கிறிஸ்து. இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று யோவான் ஸ்நானகனால் முன்னறிவிக்கப்பட்டார். இயேசு உன் சுமையை சுமந்திட போதுமானவர். அவர் உங்களுக்காக கவலைப்படுகிறவரானபடியார். உங்கள் கவலைகளான சுமைகளையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று வேதத்தில் 1 பேதுரு 5:7 நாம் படிக்கிறோம். உனக்கு சுமக்கும் ஆற்றலை இயேசு கிறிஸ்து அருள்வார். உன்னையே அவர் சுமப்பார்.
சரி நேர்களே, இத்துடன் வான்பரா நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்றது. மீண்டும் வருகின்ற வியாழக்கிழமை உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவினர், ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நேர்கள் இதுவரை கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவினரால் தயாரித்து வழங்கிய வான்புறா வானொலி நிகழ்ச்சியை கேட்டு மகிழ்ந்தீர்கள்.